السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رب زدني علما. அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் உங்கள் வருகையை ஏற்று அருள்புரிவானாக. எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ, அந்த நோக்கத்தில் வெற்றி அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹுவின் அருளுக்கு உரித்தானவர்களாக, அல்லாஹுவின் கோபத்திலிருந்து தப்பித்தவர்களாக, அல்லாஹுடைய சாபத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆக்கி அருள்வானாக. நம்மையும் ஈமானிலே நமக்கு முந்தி சென்ற நமது முன்னோரையும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆகி அருள்வானாக. அல்லாஹும்மா அத்கினா மினன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூராக்களில் சூரத்து ஷூரா 42வது அத்தியாயம் ஒரு முக்கியமான அத்தியாயம். இந்த அத்தியாயம் மக்காவிலே இறக்கப்பட்டது. 53 வசனங்களை கொண்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல முக்கிய செய்திகளை, பல முக்கிய ஈமானிய அடிப்படைகளை இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். அவற்றில் இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த சிலவற்றை பார்ப்போம். ஹாமீம் ஐன் ஸீன் காஃப் எப்படி ஆரம்பிக்கிறான், அவனுடைய இல்ம் அடங்கிய சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். ஹாமீம் ஐன் ஸீன் காஃப். இது குறித்து சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள், யார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த குர்ஆனை படித்தார்களோ, இந்த குர்ஆனின் அவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை அந்த நபியிடமிருந்து கேட்டு தெளிவு பெற்றார்களோ, அந்த சஹாபாக்கள் இது போன்ற அல் ஹுரூஃபுல் முகத்தாத், அதாவது தனித்தனியாக கூறப்படுகின்ற அரபி எழுத்துகள் அத்தியாயங்களின் ஆரம்பத்திலே, இது குறித்து அவர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இரண்டு விதமான விளக்கங்களை நாம் நபித்தோழர்களிடத்திலே பார்க்கிறோம். புரியுதுங்களா? அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் ரா, ஹா மீம், ஹா மீம், ஐன் ஸீன் காஃப், காஃப் ஹா யா ஐன் ஸாத், இது போன்று வரக்கூடிய அத்தியாயங்கள். தாஹா, யாசீன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், இவர்கள் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, யார் குர்ஆனிலே தன் மன இச்சையின்படி விளக்கம் சொல்கிறானோ அவர்களை எச்சரித்து சொல்லும் பொழுது, அதுவும் குறிப்பாக அவர்களிடத்திலே ஒரு வசனத்தை பற்றி கேட்கப்பட்ட போது, நான் அல்லாஹுவின் வேதத்திலே நான் அறியாத ஒன்றை பேசினால், ஐயு சமாஇன் துல்லுனி வ ஐயு அர்தின் துல்லுனி, எந்த வானத்திற்கு கீழே நான் வாழ முடியும், எந்த பூமிக்கு மேலே நான் வாழ முடியும், அல்லாஹுவின் வேதத்திலே நான் அறியாத ஒன்றை சொன்னால் அல்லாஹுவின் கோபத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்பதை இவ்வளவு ஆழமான வார்த்தையை கொண்டு சொல்கிறார்கள். அப்படி பேணுதலான அந்த நபித்தோழர், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்கள் இது போன்ற வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இது அல்லாஹ் அவனது வேதத்தில் வைத்திருக்கிற ஒரு ரகசியமான ஒரு இல்ம், இது அல்லாஹ் இதை அறிந்தவன், அல்லாஹ் இதை அறிந்தவன். இது பெரும்பாலான சஹாபாக்களுடைய கருத்து, மூத்த நபித்தோழர்களுடைய கருத்து என்ன, இது அல்லாஹ் அவனது வேதத்திலே நமது அறிவிலிருந்து மறைத்து வைத்திருக்கிற இல்ம், இது இது ஒரு ரகசியமான ஒன்று, அல்லாஹுதான் இதன் நோக்கத்தை அறிந்தவன் என்று அவர்கள் கூறி முடித்து விடுகிறார்கள். இதைத்தான் பின்னால் வந்த தாபியங்களிலும் அதிகமான மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் போன்ற இளம் நபித்தோழர்கள் குர்ஆனின் விளக்கத்திலே ஆழமாக சென்ற அந்த சஹாபாக்கள் இந்த வார்த்தைகளை, இந்த எழுத்துக்களை சில முழுமையான வார்த்தையின் சில முழுமையான வார்த்தைகளை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒற்றை எழுத்துகள் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு ஹா மீம் என்றால் ஹா என்பதை ஹமீத், மீம் என்பதை மஜீத். புரியுதுங்களா? அல்லாஹுவின் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, மிக உயர்ந்த கண்ணியமிக்க அழகிய திருப்பெயர்களில் முதல் எழுத்தை குறிப்பிட்டு அந்த முழு பெயரை சொல்லப்படுவது நோக்கம் என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இரண்டாவது விளக்கமாக, புரியுதுங்களா கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரெண்டு விளக்கத்தை தான் இது நாள் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை மார்க்க அறிஞர்களும் சொல்லி வந்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு விளக்கம் என்று எந்த மார்க்க அறிஞர்களெல்லாம் அது மொழிபெயர்ப்பாகவோ அல்லது விளக்க உரையாகவோ எழுதினார்களோ அவர்கள் எல்லோரும் இதே வார்த்தையைத்தான், இந்த ரெண்டு அடிப்படையில் தான் விளக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு வழியை அவர்கள் தேடியதே கிடையாது. ஆனால் மிக வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் மன்னிப்பானாக அவர்களையும் நம்மையும், இன்று சிலர் குர்ஆனின் தர்ஜுமா விளக்க உரை என்று தன்னுடைய அறிவின் அடிப்படையிலே செய்ய முன்வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமற்றவை. அல்லாஹு தஆலா குர்ஆனை ஆரம்பிக்கும் போது ஒரு பாவுலா காட்டி ஆரம்பிக்கிறான், மஅதல்லா, ஒரு விளையாட்டு காட்டி ஆரம்பிக்கிறான். எப்படி ஒரு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுக்காரன் தன் விளையாட்டை ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு பாவுலா சும்மா ஒரு பாசாங்கு காட்டிவிட்டு விளையாட்டை ஆரம்பிப்பது போன்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் என்ற வார்த்தையை கூறி அதுதான் சரியானது என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே. கண்ணியத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த சிந்தனையை தயவு செய்து உள்வாங்கி விடாதீர்கள். இது ஒரு மிக தவறான ஒரு சிந்தனை. கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களிலிருந்து இன்று வரை வந்த எந்த தரப்பு அறிஞர்களும் கூறாத ஒரு கருத்து என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும். புரியுதுங்களா? குர்ஆனை பொறுத்தவரை என்ன, குறைந்தபட்சம் நமக்கு ஒன்று புரியவில்லையா? ஆமன்னா, நாம் நம்பிக்கை கொண்டோம், இதன் கருத்தை அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்வதுதான் ஒரு மூமினுடைய, ஒரு ஆலிமுடைய தன்மையாக இருக்க வேண்டுமே தவிர, நமக்கு தெரியாதது என்ன இருக்க முடியும் என்று கூறி அதை திரிப்பதோ அதனுடைய அர்த்தத்திலிருந்து திருப்புவதோ அது ஈமானுக்கு உகந்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களை உள்ளே செல்வோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ஆரம்பிக்கின்ற அந்த வார்த்தையை பாருங்கள், كذلك يوحي إليك وإلى الذين من قبلك الله العزيز الحكيم. நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன் வந்த இறை தூதர்களுக்கும் வஹி இறக்கக்கூடியவன் யார் தெரியுமா? அந்த இறை செய்தியை இறக்கக்கூடியவன் யார் தெரியுமா? அல்லாஹுல் அஸீஸுல் ஹகீம், மிகைத்தவனான அல் அஸீஸ், அனைவரையும் மிகைத்தவனான, யாரை எதுவும் மிகைக்க முடியாதோ, யாருடைய ஞானம் அனைவரின் ஞானத்தையும் சூழ்ந்திருக்கிறதோ, யாருடைய ஞானத்திலிருந்து எதுவும் தவற முடியாதோ, அந்த ஞானம் மிக்க அந்த மிகைத்தவனான அல்லாஹ்தான் உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்குகிறான். உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் வேதத்தை, வகையை அவன் தான் இறக்கியிருக்கிறான். இப்படி சொல்வதிலிருந்து இந்த குர்ஆனின் மீது அல்லாஹ் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறான். அல்லாஹுவின் வேதத்தின் மீது நபி எதை அல்லாஹுவின் வேதம் என்று நமக்கு ஓதி காட்டுகிறார்களோ அதன் மீது நம்பிக்கை கொண்டு வாருங்கள், ஈமான் கொண்டு வாருங்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தது குறைஷிகளுக்கு மத்தியிலே. இதை நம்புவது அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. ஏன், ஜிப்ரீல் வருவது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, அவர் ஓதி காட்டுவது கண்ணுக்கு தெரியாத ஒன்று, நபி அவர்கள் அதை அப்படியே மனதிலே பதிய வைத்து ஓதி காட்டுகிறார்களா என்ற சந்தேகம் குறைஷிகளுக்கு. யாரும் வருவது தெரியவில்லை, போவது தெரியவில்லை, அவர்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது இந்த வேதத்திலே 10க்கு மேற்பட்ட இடங்களிலே நமது இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால், நாம் தான் இறக்கினோமா என்ற விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் நீங்கள் அல்லாஹுவை தவிர உங்களது உதவியாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லது ஒரு வசனத்தையாவது கொண்டு வாருங்கள் என்ற சேலஞ்சை, சவாலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் இப்படி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு வஹி அறிவிக்கிறான். சரியா, அவன் மிகைத்தவன், எனவே அவனது வஹியை யாரும் மாற்றிவிட முடியாது. அவன் மிகைத்தவன் என்றால் அவனது வேதமும் அனைவரின் வார்த்தைகளையும் மிகைத்தது. இப்ப இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே தனது வல்லமையை கூறுகிறான். பாருங்கள், லஹூ மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி, வானங்களிலும் பூமியிலும் என்னென்ன இருக்கின்றனவோ, வானங்களிலும் பூமியிலும் என்னென்ன படைப்புகள் இருக்கின்றனவோ எல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தமானது. ஹல்கன் வ மில்கன் வ அமீதன், படைத்ததும் நான், அவற்றுக்கு உரிமை வைத்திருப்பதும் நான். படைச்சிட்டு நீங்க பாதியை வச்சுக்கன்னு சொல்லி அல்லாஹ் யாருக்கும் பட்டா எழுதி கொடுத்து விடவில்லை. யாரையும் தனது அந்த படைப்பிலே, அந்த படைக்கப்பட்ட படைப்புகளிலே அவன் கூட்டாக்கி கொள்ளவும் இல்லை. அதுபோன்று எல்லாம் அல்லாஹுவின் அடிமைகளாகவே இருக்கிறார்கள். அவன் மிக மிக உயர்ந்தவன், அவனுக்கு மேல் எதுவும் இல்லை. அவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன். அல் அலி அல் அலீம், அவன் மிக மகத்தானவன். அவனது மகத்துவத்திற்கு மேல் யாருடைய மகத்துவமும் கிடையாது. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின் ஃபௌகிஹின்ன வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவம், அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, வானங்கள் அவற்றை நினைத்து பார்த்து வானம் பயந்து அது வெடித்துவிட நெருங்குகிறது சில நேரங்களிலே. அல்லாஹ், நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மனிதர்களாகிய நாம் தான் அல்லாஹ்வை பயப்படுறோம். பெரும்பாலும் ரொம்ப பேரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. மற்ற படைப்புகளை பத்தி அது என்னமோ அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, அது அல்லாஹ்வை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல என்பதாக பெரும்பாலானவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை சகோதரர்களே. உதாரணத்திற்கு பாருங்கள், சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது கற்களை மூன்று வகையாக பிரிக்கிறார். பாறைகள் இருக்கின்ற பாறைகள், அந்த பாறைகளை மூன்று வகையாக அல்லாஹ் பிரிக்கிறான். பிரித்து சொல்கிறான், பாறைகளிலே சில பாறை அல்லாஹுவின் பயத்தால் அழுது வெடித்து சிதறுகிறது, அதிலிருந்து அதன் கண்ணீர் ஊற்றுகளாக பெருக்கெடுத்து ஓடுகின்றன. பாறைகளிலே வரக்கூடிய அந்த ஊற்று சோலைகளின் சுனைகள் இருக்கின்றனவே, அவற்றை அல்லாஹ் என்ன சொல்கிறான், பாறைகளின் அழுகை, தேம்பல் அழுகை என்று அல்லாஹ் சொல்கிறான். சில பாறைகளிலே அவை அழுது தண்ணீர் அப்படியே கசிவதை நீங்கள் பார்க்கலாம். சில சமயத்தில் அழுகும்போது தண்ணி சொட்டு சொட்டா அழுகுதுல, அந்த பாறையில் இருந்து தண்ணீர் சொட்டுவதை அந்த பாறை அல்லாஹுவின் பயத்தால் அழுகிறது என்று சொல்கிறார். சில பாறை அல்லாஹுவின் பயத்தால் வெடித்து சிதறி விடுகிறது. சில நேரத்தில் மழையிலிருந்து பாறை உருண்டு விழுவதை கேள்விப்படுகிறோம் அல்லவா, இது எதனால் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவின் பயத்தால் அவை வெடிக்கின்றன என்று சொல்கிறான். அல்லாஹுடைய கல்கிலே அல்லாஹுவை பயப்படாத எதுவுமே கிடையாது. சூரா மரியமுடைய கடைசியிலே நீங்கள் படித்திருக்கலாம், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன வ தன்ஷக்குல் அர்து வ தஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா. கிறிஸ்தவர்கள் காஃபிர்கள் அல்லாஹ்விற்கு குழந்தையை கூறும்போது வானம் வெடித்து நெருங்குகிறது, பூமி பிளந்துவிட நெருங்குகிறது, மலை சுக்குலூராக வெடித்துவிட நெருங்குகிறது. ஏன், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாட்ட கேக்குது, யா அல்லாஹ், இந்த பாவிகளை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளட்டுமா?
கடல் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்கிறது, யா அல்லாஹ், அலையை கொண்டு இவர்களை நான் அழித்து விடட்டுமா?
அல்லாஹ் சபர் சபர் சபர், அல்லாஹ் அவற்றை தடுத்து வைத்திருக்கிறான், இல்லை என்றால்
பாவிகளை அழித்து விடும். அந்த அளவிற்கு அல்லாஹுவை தவிர, மனிதனை தவிர உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹுவை பயந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் வான பூமியை படைத்த போது அல்லாஹ், வானமே பூமியே, எனக்கு பணிந்து கட்டுப்பட்டு பிரியத்தோடு கட்டுப்பட்டு இருப்பாயா, அல்லது நிர்பந்தமாக வேறு வழி இல்லை நீ கட்டுப்படாமல் இருப்பதற்கு?
வானமும் பூமியும் அத்தையினா தாயின்,
யா அல்லாஹ், விருப்பத்தோடு நாங்கள் உனக்கு கட்டுப்படுகிறோம் என்று கூறின.
இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வானம் தனக்கு மேல் உள்ள அந்த இறைவனை பயந்து வெடித்துவிட நெருங்குகிறது. வானவர்கள் தங்கள் இறைவனின் புகழை அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள், வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி, வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி, வானவர்கள் அந்த மலக்குகள் பூமியில் உள்ள மூமின்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி, யா அல்லாஹ், இவர்களை நீ மன்னிப்பாயாக என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். யார் அல்லாஹுவை தவிர அவனை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை எடுத்துக்கொண்டார்களோ, அல்லாஹ் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நபியே, நீங்கள் அவர்களை கண்காணிப்பவரோ, நீங்கள் அவர்களை கண்ட்ரோல் கட்டுப்படுத்தக்கூடியவரோ அல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். பிறகு அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள், அல்லாஹ் நபி, அல்லாஹ் கூறுகிறான், நபியே, இந்த குர்ஆனை அரபி மொழியிலே நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். ஏன்? அந்த மொழிக்கென ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. யார் ஒருவர் அரபி மொழிக்கு எந்த தனி சிறப்பும் இல்லை என்று சொல்கிறாரோ, அவர் அல்லாஹுவின் வேதமாகிய குர்ஆனுக்கு தனி சிறப்பு இல்லை என்று சொல்கிறார். மொழிகளை படைத்தவன் அல்லாஹ் அந்த மொழிகளில் சிறந்த மொழியை தனது வேதத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவேதான் குர்ஆனை புகழும் போதெல்லாம் அரபி மொழி என்பதை கொண்டு அல்லாஹ் புகழ்கிறான். நாம் குர்ஆனை தெளிவான அரபி மொழியிலே, அதுவும் பிலிசானின் அரபியும் முபீன், மிக தெளிவான அரபி மொழியிலே இறக்கி வைத்திருக்கிறோம். மிக தெளிவான அரபி சட்டமாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஹுக்குமன் அரபியா என்று அல்லாஹ் கூறுகிறான். நபியே, இதன் மூலமாக மக்கா வாசிகளை நீங்கள் எச்சரிக்க வேண்டும், அதை சுற்றி உள்ளவர்களை எச்சரிக்க வேண்டும், மறுமை நாளை குறித்து இந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அங்கே இரண்டு கூட்டம் தான் இருப்பார்கள். ஒரு கூட்டம் ஃபரீக்குன் ஃபில் ஜன்னதி வ ஃபரீக்குன் ஃபிஸ் ஸஈர், ஒரு கூட்டம் சொர்க்கத்திலே இருப்பார்கள், ஒரு கூட்டம் நரகத்திலே இருப்பார்கள். மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவை தவிர வேறு படைப்புகளை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்களா? அல்லாஹுதான் பாதுகாக்கக்கூடிய இறைவனாக, அல்லாஹு ஹுவல் வலியு, அல்லாஹுதான் நம்மை பாதுகாக்கக்கூடிய, நம்மை ரட்சிக்கக்கூடிய காவலனாக இருக்கிறான். மௌதா, அவன்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான், அவனுக்குத்தான் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் இருக்கிறது. நீங்கள் எந்த விஷயத்திலே கருத்து வேற்றுமை கொண்டாலும் அதனுடைய இறுதி தீர்ப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஜாலிக்கும் அல்லாஹு ரப்பி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட அல்லாஹுதான் உங்களது இறைவன், அவன் மீதுதான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவன் பக்கம்தான் நான் திரும்பி இருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? வானங்களை பூமிகளை படைத்தவன், அவன் உங்களுக்கு உங்களிலிருந்தே ஜோடிகளை உருவாக்கி இருக்கிறான், கால்நடைகளிலே ஜோடிகளை படைத்திருக்கிறான், அவன் தான் இந்த பூமியிலே உங்களை உற்பத்தி செய்கிறான். கொள்கையின் பாடத்திலே மிக முக்கியமான வசனம் 42 அத்தியாயத்தின் 11 வசனம். அகீதாவை, கொள்கையை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை போன்று எதுவும் இல்லை, எவரும் இல்லை. அவன் மிக நுண்ணி, மிக துல்லியமாக கேட்பவன், மிக துல்லியமாக பார்ப்பவன். இது கொள்கையின் விஷயத்தில் எவ்வளவு ஒரு பெரிய வசனம் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய உள்ளமை குறித்த வசனங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளை குறித்த வசனங்கள் அத்தனையையும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய உள்ளமை பற்றிய வசனங்கள்,
அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது என்று சொல்கிறார். நபியே உமது இறைவனின் திருமுகம் அதுதான் நிலையானது. அல்லாஹுவின் திருமுகத்தை தேடி யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நற்கூலி உண்டு. நீங்கள் எங்கு உங்கள் முகங்களை திருப்பினாலும் அல்லாஹுடைய முகம் அங்கே இருக்கிறது. இப்ப அல்லாஹுடைய முகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அல்லாஹுடைய கை என்று அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹுடைய கால் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய கண் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இப்படி அல்லாஹுடைய உள்ளமையை பற்றி வரக்கூடிய வசனங்களை சிலர் மாற்றுகிறார்கள், சிலர் மறுக்கிறார்கள், சிலர் திரித்து சொல்கிறார்கள், சிலர் அதற்கு உதாரணம் கூறி விளக்குகிறார்கள். இந்த நான்கு வகையான கருத்துகளும் நான்கு வகையான விஷயங்களும் வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது நேரான வழி? அல்லாஹ் அவனது உள்ளமையை குறித்து அவன் கூறிய அத்தனை வார்த்தைகளும் உண்மையானது. அவனுக்கு அந்த வார்த்தைகளிலே அந்த கருத்துகளிலே அவனுக்கு ஓமை கிடையவே கிடையாது. அல்லாஹுடைய கண்ணும் படைப்புகளுடைய கண்ணும் சமமானதல்ல, அல்லாஹுடைய காலும் படைப்புகளின் காலும் சமமானதல்ல, அல்லாஹுவின் கையும் படைப்புகளின் கையும் சமமானதல்ல. எப்படி? அல்லாஹுவின் பண்புகளில் அல்லாஹுவிற்கு நிகர், அல்லாஹுவிற்கு ஓமை இல்லையோ. அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அவனுடைய கேட்கும் தன்மை, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அவனுடைய பார்க்கும் தன்மை படைப்புகளின் தன்மைக்கு ஒப்பானதல்ல. எந்த படைப்பின் தன்மையும் அல்லாஹுவின் தன்மைக்கு ஒப்பானதல்ல. புரியுதுங்களா? அப்ப இந்த வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனுக்கு ஒப்பானது, அவனை போன்று எதுவுமே கிடையாது. அவன் தான் நன்கு கேட்கக்கூடியவன், நன்கு பார்க்கக்கூடியவன். வானம் பூமிகளின் அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹுவிற்கே சொந்தமானது. அவன் நாடக்கூடியவர்களுக்கு ரிசுக்கை விரிவாக கொடுக்கிறான், நாடக்கூடியவர்களுக்கு அவன் ரிசுக்கை சுருக்கி தருகிறான். இன்னஹூமி குல்லி ஷைன் அலீம். அவன் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவன். யாருக்கு கொடுப்பது, யாருக்கு சுருக்குவது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எப்போது கொடுக்க வேண்டும், எப்போது எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவன் திட்டப்படி நடத்தி கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்தை மிக நுண்ணியமாக, மிக துல்லியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்று ஏன் பலருடைய ஈமான் பறிபோவது எங்கே தெரியுமா? எங்கே அவனுடைய ரிசுக்கு நெருக்கடிக்கு ஆளாகிறதோ, அவனுடைய வாழ்வாதாரம் சோதனைக்கு ஆளாகிறதோ, அவன் பரிதவித்து அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டு விட்டானா, என்னை கைவிட்டு விட்டானா, நான் அல்லாஹ்விற்கு இவ்வளவு செய்கிறேனே, அல்லாஹ் என்னை பார்ப்பதில்லையே, அல்லாஹ் எனக்கு கொடுப்பதில்லையே என்று அல்லாஹுவை நொந்து கொள்கிறான், அல்லாஹுவை குறை கூறுகிறான். சகோதரர்களே, இது என்ன செய்கிறது? அவனுடைய ஈமானை பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்தி சிறிது காலங்களிலே ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய நிலையிலே அவனை தள்ளிவிடுகிறது. எனவே இதன் அல்லாஹ் சொல்கிறான், இதிலே மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது. மூமின்களுக்கு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய, நமக்கு அல்லாஹ் பங்கு வைத்த அல்லாஹுடைய ரிசுக்கை பொருந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்களை பார்த்து ஏங்காதீர்கள். உங்களில் சிலருக்கு சிலரை விட அதிகமாக செல்வத்தை கொடுத்திருப்பதை பார்த்து நீங்கள் ஏங்காதீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் உரிய சகோதரர்களே, இந்த ஏங்குதல் இருக்கிறது, அதுதான் பொறாமையில் கொண்டு போய் விடுகிறது. பொறாமை அது குரோதத்திலே கொண்டு போய் விடுகிறது. பிறகு அது திருடு, கொலை, அல்லது அபகரிப்பது, அல்லது கொள்ளை என்ற அந்த மிகப்பெரிய சீர்கேடுகளிலே, பெரும் குற்றங்களிலே கொண்டு போய் விடுகிறது. எனவே அல்லாஹ் பிறருக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை நீங்கள் ஏறிட்டும் பார்க்காதீர்கள். நம்ம போயிட்டு என்ன பில்டிங் பாருங்க, என்ன கார் பாருங்க, இந்த பாருங்க, என்ன ஆளுங்க, இப்படி பிறரை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கின்ற வழக்கத்தை மனிதர்களிடத்திலே பார்க்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒன்றல்ல. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பதை பார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக விஷயங்களிலே உன்னை விட குறைந்தவர்களை நீ பார், மார்க்க விஷயங்களிலே, ஈமானுடைய விஷயங்களிலே உனக்கு மேல் உள்ளவர்களை நீ பார். அதுதான் அல்லாஹுவிற்கு உன்னை நன்றி செலுத்த தூண்டும். நம்ம அப்படியே நேர் மாத்தம் தலைகீழ வச்சுக்கணும். துன்யா விஷயங்கள்ல எப்போதுமே மேல உள்ளவங்களை பார்க்கறது, தீனுடைய விஷயம் அவருக்கு நான் பரவாயில்லைங்க, ஆகிதோ நல்லபடியா தொழுதுனா தொழுவே மாட்டேங்கிறான். எப்படி துன்யா விஷயங்கள் வந்துவிட்டால் பாருங்க, வெளிநாட்டுக்கு போனாரு, அவர் ரெண்டு பில்டிங் வாங்கிட்டாரு, அவர் காரை வாங்கி விட்டாரு, அவர் அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு, இப்படி துன்யா விஷயங்களே நம்ம விட முந்தியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீனுடைய விஷயங்கள்ல நம்ம விட நம்மை விட லோவானவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாற்றி சொன்னார்கள், நாம் மாற்றி செய்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த ரிஸ்க்குடைய விஷயத்துல ரொம்ப மனதை தவக்குள் வைத்தவர்களாக, எனக்கு அல்லாஹ் எதை முடிவு செய்து விட்டானோ அதை நான் அடையாமல் மரணிக்க முடியாது. எந்த ஒரு ஆன்மாவும் மரணிக்க முடியாது, அதனுடைய ரிஸ்க்கை அது முழுமையாக அனுபவிக்கின்ற வரை, எடுத்துக் கொள்கின்ற வரை. எனவே ஹலாலான வழியிலே ரிஸ்க்கை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தாமதமாக வருவது உங்களை ஹலாலான வழியை விட்டு ஹராமான வழியிலே சென்றுவிட தூண்டிவிட வேண்டாம். என்ன சொல்றாங்க, இப்படிலாம் ஹலாலாராம் பார்த்தா சம்பாதிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்திலாம் நீங்க எல்லாத்திலையும் இப்படி ஹலாலு ஹராமுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்து வந்துச்சான் சம்பாதிக்க வேண்டியதா, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு அஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிடலாம். இவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறதா? ஹராமிலே சம்பாதித்த அத்தனையும் அவர்கள் கொடுத்து விடாத வரை அதை தங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறவை அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன், இவர் ஹராமனு தெரிஞ்சுதான் சம்பாதிச்சார். ஒருத்தர் தெரியாத இருந்தாரு, இஸ்லாத்துக்கு வெளியில இருந்தாரு, அல்லது இஸ்லாமிய செய்தி எட்டாத ஒரு இடத்துல இருந்தாரு, அப்ப இஸ்லாமிய ஹலால் ஹராம் சட்டம் தெரிஞ்ச உடனே அவர் தௌபா செஞ்சு விலகிக்கிறார் என்று சொன்னா அது அவருக்கு மன்னிக்கப்படும். நல்லா தெரியும் ஹராம் என்று, பதுக்குவது ஹராம், வட்டி வாங்குவது ஹராம், ஏமாற்றுவது ஹராம், எல்லா ஹராமும் தெரிஞ்சிருக்கிறது. ஆனா தெரிஞ்சே எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு 50 வயசுக்கு மேல ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு எல்லாத்தையும் விட்டுடலாம். இவர்கள் தங்களைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அதுவும் சகோதரர்களே, முஸ்லிம்கள்ல பலவிதமான தவறான வியாபாரங்களிலே செல்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த வியாபாரங்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான வியாபாரம் என்னவென்றால், முஸ்லிம்களில் கூட போதை மருந்து கடத்தக்கூடியவர்களாக, போதை மருந்து வியாபாரம் செய்பவர்களாக, மக்களை அழிக்கக்கூடியவர்களை அழிக்கக்கூடிய அந்த பொருட்களை அவர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கிறார்களே, அது மிக வருந்தத்தக்க ஒன்று. அதே போல ஆபாசமான ஹராமான அந்த சீடிகளை அவர்கள் வியாபாரம் செய்கிறார்களே, அதுவும் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த ரெண்டு குற்றங்களும், இது ஒரு தனி மனித குற்றம் மட்டுமல்ல, சமூக குற்றங்கள். இது ஒரு சமூக குற்றங்கள். எனவேதான் இஸ்லாமிய நாடுகளிலே அல்லாஹ்வின் வசனத்திற்கு ஏற்ப இது போன்ற குற்றங்களை செய்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் எனது ரிஸ்க்கை கொடுக்குமா, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு கொடுக்க போதுமானவர், ஹலாலான வழியிலே தேட வேண்டும், உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதிக்க தேட வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பெரிய வாலிபர்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், எப்படியாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலகாரமாயிருக்கும். கஷ்டப்படுறது, உழைக்கிறது, வேர்வை சிந்துறது, முயற்சி செய்யறது, ஹார்ட் ஒர்க் பண்றது, அதெல்லாம் இதெல்லாம் யாரும் இந்த காலத்துல பண்ணுவா? ஏதாவது சீக்கிரமா பணக்காரனாவது வழி இருக்கா சொல்லுங்க. அப்ப என்ன செய்வாங்க, எல்லாருமே காசை வாங்கிட்டு கடைசியில திவாலும் ஓடி சொல்லுங்க. வியாபாரம் செய்கிறேன் என்ற பெயரில் ஏமாற்றும், தொழில் செய்கிறேன் என்ற பெயரில் ஏமாற்றும். இப்படிப்பட்ட இவர்கள் ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிறாங்க தங்களை. நாளை மறுமையிலே தெரியும் யார் புத்திசாலி என்பதாக. அல்லாஹ் பாதுகாப்பான். ஆகவே உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதற்கு நாம் முயல வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் அதான் ஹலாலான வருமானம். ஹலாலான வருமானம் இது, கஷ்டப்படணும், நம்ம ஈடுபடுத்தணும். சோம்பேறியா இருந்துகிட்டு சீக்கிரமா பணக்காரனாக பார்த்தா கண்டிப்பா ஹராமில் போகதான் மனசு தூண்டும். புரியுது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள். ஷரஅலகும் மின தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா. நபியே, நூஹுக்கு அல்லாஹ் எதை மார்க்கமாக்கி கொடுத்தானோ அதையெல்லாமா உங்களுக்கு மார்க்கமாக்கி கொடுத்திருக்கிறான். மேலும் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் மார்க்கமாக எதை கட்டளையிட்டானோ, மூசா ஈசாவுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ, அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை அல்லவா உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டது என்ன? அன் அகீமுத்தி, தீனை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். வலா தத்ஃபர்ரகூ ஃபீஹி, அந்த தீனிலே நீங்கள் குரூப்பாக பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட இந்த வசனம். அல்லாஹ் ஒரு தீனை பிரித்து விடாதீர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பிரித்தது போன்று இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டும் மார்க்கத்தை மக்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாரா? அடுத்த சகோதரர்களே, அல்லாஹ் இப்படியே இந்த தீனை பற்றி முந்தைய மக்கள் இந்த தீனை எப்படி மாற்றினார்கள், பிரித்தார்கள், ஓமா தஃபர்ரகூ இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம், முந்தியவர்கள் தீனை பிரித்தார்கள் பொறாமையினால், வேத அறிவு வந்ததற்கு பிறகு அப்புறம் சொன்னதை நான் ஏத்துக்கிட்டா அப்ப எனக்கு என்ன ஸ்டேட்டஸ், இவர் சொன்னபடி நான் கேட்டுட்டா அப்ப எனக்குன்னு ஒரு கருத்து தனியா இருக்க வேண்டாமா என்ற பொறாமையினால் அவர்கள் பிரித்தார்கள். நீங்கள் தீனை பிரித்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு அப்படியே நேரா நபியை பார்த்து அல்லாஹ் கட்டளை எழுதினான். பாருங்கள், நபியே எனவே நான் உனக்கு சொல்கிறேன், ஃபலிதா அலிக்க ஃபத்ரு, நேரான தீனின் பக்கம் நீங்கள் மக்களை அழைப்பீராக, குருவுக்கு பக்கம் அழைச்சிடாதீங்க, எதன் பக்கம் அழையுங்கள், மக்களை நேரான இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள், நேரா என் வழிபாட்டின் பக்கம் அழையுங்கள். வஸ்தகிம் கமாவும் இருத்த, உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அந்த அடிப்படையில் நீங்கள் நிலைத்து நிற்பீர்களாக. ஒலா தத்தபி அஹ்வாஹும், அவர்களது மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாப், எங்க உங்களுக்கு புரியலையோ, எங்க உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியலையோ, அங்கே நின்று அல்லாஹ் இறக்கிய வேதத்தை ஈமான் கொண்டேன் என்று சொல்லி முடித்து விடுகிறார். நீங்கள் மக்களை அழைக்கும் போது சில நேரங்களில் கேள்வி வரலாம், சில நேரங்களில் ஏதாவது விவாதங்கள் வரலாம், உங்களுக்கு புரியலே, நம்பிக்கை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இறக்கிய வேதத்தை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லிவிடுங்கள். அவ்வளவுதான், உங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பிலே நீதமாக நான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹு ரப்புனா வரப்புக்கும், அல்லாஹுதான் எங்களுக்கும் கடவுள், உங்களுக்கும் கடவுள், நாங்கள் செய்கிற அமல் எங்களுக்கு, நீங்கள் செய்கிற அமல் உங்களுக்கு, நீங்கள் இதற்கு மேல் எங்களிடத்திலே விவாதம் தர்க்கம் செய்ய முடியாது. இதான் முடிந்து போச்சு. அல்லாஹ் யஜ்மஉ பைனனா வ இலைஹில் மசீர், நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்க்கும் பொழுது அங்கே நமக்கு மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். தெளிவா நீங்க சொல்லி முடித்து விடுங்கள். கயர் சகோதரர், அடுத்து இந்த அல்லாஹ் ஒரு சில வசனங்களை இங்கே சொல்கிறான் பாருங்கள். குறிப்பா அந்த தக்தீர் ரிஸ்க்குடைய விஷயத்தில் அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்கள் மீது கருணை உடையவன் தான், இரக்கம் உடையவன் தான். ஒருத்தருக்கு கம்மியா கொடுத்துருக்கிறதுனால அவர் மேல இரக்கம் இல்ல, ஒருத்தருக்கு அதிகமா அல்லாஹ் கொடுத்துருக்கிறதுனால அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கலாம் அப்படின்னு விளங்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் பாசத்தை அன்பை அவன் மக்களுக்கு மத்தியிலே பங்கு வைக்கக்கூடிய ரிசுக்கின் அடிப்படையிலே முடிவு செய்யாதீர்கள். எருதுமையேஷா, அவன் நாடியவர்களுக்கு அவன் ஒரு கணக்குப்படி கொடுக்கிறான், அதை அல்லாஹ்வுடைய அருளுக்கு அடையாளமாக ஆக்காதீர்கள். கவியுல் அசீஸ், அவன் மகா வல்லமை ஆற்றல் உடையவன், மிகிட்டவன் என்று சொல்லிட்டு நம்முடைய அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகரத்தின் பக்கம் திரும்ப சொல்லிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆகரத்து வேணும்னா நாம் ஆகரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொடுப்போம். துன்யாதான் எனக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, துன்யால இருந்து நம்ம நாடுறதை கொடுத்துருவோம், ஆனா மறுமையில உங்களுக்கு எந்த பங்குமே இருக்காது. அழிந்து விடக்கூடிய ஆகரத்தா நிலையாக இருக்க, அழிந்து விடக்கூடிய துன்யாவா நிலையாக இருக்கக்கூடிய ஆகரத்தா, நிலையாக இருக்கக்கூடிய ஆகரம். மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரா நஸீத் லஹு ரிஹா, யாருக்கு ஆகரத்துடைய விவசாயம் வேளாண்மை வேணுமோ அவர்களுக்கு நாம் அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம். லட்சக்கணக்கான நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. யாருக்கு துன்யா வேணுமோ நம்ம கொடுப்பங்க, கொஞ்சம் கொடுப்பங்க, கொஞ்சம் கொடுப்போம் சொல்றோம். இப்ப ஒருத்தர் துன்யாலேயே பெரிய பணக்காரரா கற்பனை பண்ணுங்களேன், பெரிய பணக்காரரா கற்பனை பண்ணுங்க, அவருடைய செல்வத்தையும் அவருக்கு உரிமை இல்லாத வெளியில இருக்கிற செல்வம், ஒருத்தர் பெரிய பணக்கார் அவருடைய அக்கௌண்ட்ல உள்ள செல்வத்தையும் அவருடைய அக்கௌண்ட்ல இல்லாத செல்வத்தையும் கம்பேர் பண்ணா எது அதிகமா இருக்கும், இல்ல கொஞ்சம். மனிதர்கள் இன்று எதை தங்களது கையிலே வைத்திருக்கிறார்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் எடுத்துக்க, என்ன அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியால இருந்து ஐரோப்பால இருந்து எல்லா பெரிய பணக்காரர்கள் இருந்து ஏழையில இருந்து எல்லாரும் வச்சிருக்கிற தங்கம், எல்லாரும் வச்சிருக்கிற வெள்ளி, எல்லாரும் வச்சிருக்கிற டாலர், அது இது என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ இவையெல்லாம் அல்லாஹ் பூமியிலே மறைத்து வைத்திருக்கிற ஹசானாவிலிருந்து இவ்வளவு கூட கிடையாது. இவையெல்லாம் என்னென்ன சுவிஸ்ல இருக்கிற தங்கமா இருக்கட்டும், அங்க இருக்கிற தங்கமா இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற தங்கமா, இது எல்லாம் சேர்த்து அல்லாஹ் ஹசானாவை மறைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த ஹசானால எப்படின்னு சொன்னா, ஒரு சிட்டு குருவி தனது அழக கடல்ல, கடல்ல எங்க நம்ம வீட்டு பாத்திரத்துல இல்ல, கடல்ல அப்படி நினைச்சிட்டு எடுத்தா அதனுடைய அழகுல எவ்வளவு ஒட்டிக்கிட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். يا عبادي لو ان اولكم واخركم وانسكم وجنكم اجتمعوا على صعيد واحد فسالوني فاعطيت كل واحد منهم مسالته ما نقص ذلك مما عندي الا كما ينقص المخيط اذا ادخل البحر. ஆதமுடைய மக்களே, உங்களில் முன்னவர்கள் பின்னவர்கள், உங்களில் உள்ள ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துட்டீங்க. அல்லாஹ்வே, செத்து போனவங்க இனி உயிரா வர்றவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களின் ஆசை தீர்மளவு இடத்திலே துவா கேட்டு அந்த ஆசை அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டாலும் எனது கஜானாவிலே எவ்வளவு குறையும் தெரியுமா? ஒரு ஊசியை கடலிலே நீங்கள் நுழைத்தால் அந்த ஊசியின் நுனி கடலின் நீரிலிருந்து எவ்வளவை குறைக்குமோ அந்த அளவைத்தான் குறைக்கும். இதை விட மிகப்பெரிய ஹசானாவை அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு விசாலமானது. இப்படி சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்திலே நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அம்லஹும் ஷுரகா ஷரஊ லஹும் மின தீனி மா லம் யஹ்தம் பிஹில்லா, இதுவும் ரொம்ப முக்கியமா நாம் மனனம் செய்ய வேண்டிய வசனம். 21வது வசனம், 42வது அத்தியாயத்தில் இந்த ஷரியத்திலே நான் அனுமதிக்காத விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு இவர்கள் என்ன தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டார்களா? எதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வும் ரசூலும் வழிகாட்டாத பிதஅத்துகளை, அநாச்சாரங்களை செய்பவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கும் போது, யார் அல்லாஹ்வின் வேதப்படி நபியின் சுன்னாப்படி வழிகாட்டாமல் மன இச்சையின்படி வழிகாட்டி மார்க்கத்தில் இதையும் செய்யுங்க இதுவும் நன்மைதா, அதையும் செய்யுங்க அதுவும் நன்மைதா என்று மனம் போன போக்கிலே வழிகாட்டுகிறார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவர்களை தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப ரிஸ்க்குடைய விஷயத்தை கொண்டு வரோம். இந்த அத்தியாயம் ஃபுல்லா தவக்குல், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் விதியை பொருந்தி கொள்கிற அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் கொண்டு வந்து விட்டு மூமின்களுக்கு என்று சில சிபத்துகளை அல்லாஹ் சொல்கிறான். அது ரொம்ப முக்கியமான சிபத்து. இந்த அத்தியாயத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்று சில பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பா 36, 37, 38, 39, 40, 41 வசனங்கள்ல அல்லாஹ் 43 வரைக்கும் இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்படி கொஞ்சம் சுருக்கமா பாப்போம் பாருங்க. இதற்கு முன்னாடி எதை பத்தி சொல்லிக்கிட்டு வரான்னு சொன்னோம்? ரிஸ்க்குடைய விஷயத்தை திரும்ப 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 தக்தீர் மேல உள்ள நம்பிக்கையை, அல்லாஹ் நமக்கு அளக்கிற படியின் மீது உள்ள நம்பிக்கையை கொண்டு திருப்தி பெற்ற விஷயத்துல அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வரும்பொழுது, சரி கரெக்ட் கடைசியில சொல்றான் பாருங்க, இந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுட்டு வரும்பொழுது, ஃபமா ஊதீதும் மின் ஷைன், துன்யால உனக்கு என்னதான் கொடுக்கப்பட்டாலும், உலகமே உனக்கு எழுதி வைக்கப்பட்டாலும், ஃபமதாஉல் ஹயாதித் துன்யா, அது இந்த உலக வாழ்க்கையின் ஒரு சொற்ப இன்பம் தான். எவ்வளவு நாள் அனுபவிச்சிருக்கிறாங்க மனுஷன் அனுபவிக்கிறது எவ்வளவு நாள் சொல்லுங்க பாக்கலாம். 100 வருஷம் முழுசா அனுபவிச்சிட முடியுமா? அவன் குழந்தை பிள்ளையா இருப்பான், அப்புறம் அடுத்து வயோதிகமானவன் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, அப்புறம் கல்யாணம் பண்ண மனைவிக்கு பக்கத்துலையும் போக முடியாது. ஏது என்ன, ஒரு 10 வருடம், ஒரு அந்த 10 வருட காலத்தில் தான் அவன் தன் காசை கொண்டு அனுபவிக்க முடியும். அல்லது ஒரு 20 வருஷமே வைங்கள, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 45, அதுக்கப்புறமா எல்லாம் பட்டியல் போட்ட வேண்டித்தான், இதுதான் செய்ய முடியும் இதை செய்ய முடியாது எல்லாம் பட்டியல். இவ்வளவு செல்வம் இருந்தாலும் உன்னால் என்ன அனுபவித்து விட முடியும்? நீங்க பெரிய மாளிகையை கட்டிக்கிட்டீங்க, பெரிய மாளிகையை கட்டிக்கிட்டீங்க, அதுல நீங்க படுக்கிற இடம் எவ்வளவு வாப்பா முடிஞ்சுட்டே இருப்பீங்களா? நீங்களா ஏன் மாளிகை, நான் இந்த மாளிகையை உள்ள நான் அனுபவிக்கணும் அப்படின்னு உருண்டுகிட்டே இருக்க வேண்டியதான், முடியுமா? சின்ன இடம் தான். சரிங்க, எவ்வளவு சாப்பிட்டுருவிய? என் கஜானா எவ்வளவு பெரிய கஜானா, நான் எவ்வளவு பெரிய பணக்கார அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜான் வயிற்று மேல சாப்பிட முடியுமா? அதுவும் அளவுக்கு மீறி சாப்பிட முடியுமா? அதுவும் நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியுமா? அப்புறம் உட்கார்ந்து வேண்டியதான் கோமாளி. எல்லாம் நீங்க துன்யாவையே சொந்தமாக்கிக் கொண்டாலும் அல்லாஹ் சொல்கிறான் மனிதரை நீ எவ்வளவு அனுபவிக்கப் போகிறாய், அற்பமான ஒரு இன்பத்தை தான் நீ அனுபவிக்கப் போகிறாய், எல்லாம் செகண்ட்ல முடிஞ்சிடும், செகண்ட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாஹ்விடம் வந்து நீ அனுபவிக்க போகிறாய் அல்லவா அந்த இன்பம், அது உயர்ந்த இன்பம் அல்லவா, அது நிலையான இன்பம் அல்லவா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சொர்க்கத்துல, எப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன வேணாலும் பணத்தை சாப்பிடலாம், பறவையை சாப்பிடலாம், தண்ணியை குடிக்கலாம், தேனை குடிக்கலாம், மதுவை குடிக்கலாம், பழத்தை குடிக்கலாம், எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சஹாபாக்கள் யார் சூழலாம் இவ்வளவு சாப்பிட்டா கடைசியில் என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னோட நபிசுல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே இன்னமாகுவதுஷாவும் ஒரு ஏப்பம் வரும், அவ்வளவுதான் வரும், என்னங்க அங்கே நதிசு கிடையாது, ஒரு ஏப்பம் வரும், அதுவும் அந்த ஏப்பத்தில் கஸ்தூரியும் வாடகை வீசும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், லிமிட் இல்லாம சாப்பிடலாம். அதே போல மனைவி இடத்துல சுகம் காணுவது அதுக்கு லிமிட் கிடையாது. அதே போல அங்கே வாலிபம், வயோதிகமே இல்லாத வாலிபம், நோய் இல்லாத சுகம், முடியாத வாழ்க்கை, யாருக்கு இது? ஈமான் கொண்டவர்களுக்கு இது கிடைக்கும். திரும்ப அல்லாஹ் கொண்டு வரான் பாருங்க, அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டியவர் தவக்குல் உள்ளவர்களுக்கு, யாருக்கு தவக்குல் இருக்கக்கூடிய விஷயம் வந்துருச்சு, எல்லா விஷயத்திலையும் தவக்குல், நீங்க உழைப்பு செய்தீர்கள் அல்லாஹ் கொடுப்பான், மிஸ் ஆயிருச்சுங்க, மிஸ் ஆயிருச்சுங்க, இவரே திரிக்கிட்டே இருக்க வேண்டியதான், எனக்கு கிடைத்தது நாடாவது எனக்கு கிடைக்கவில்லை, முடிஞ்சு. மனசு ரொம்ப ராகத்தின தற்கொலைங்கிற எண்ணமே வராது ஒரு பூமியிலுக்கு, இது இல்லாதவனுக்கு தான் ஒண்ணு தற்கொலை பண்ணிப்பான் இல்லாட்டி கொலை பண்ணிப்பான். ஒரு பூமியிலுக்கு அப்படி அல்ல, இந்த வார்த்தையை சொல்லிட்டான்னு வச்சுங்க, எனக்கு கிடைக்கல அவ்வளவுதான், கவலையே பட வேண்டியது கிடையாது. மனது ரொம்ப ராகம், ஒரு 500 கிலோ தலையில தூக்கி வச்சு இறக்கி விட்டா, அல்லது ஒரு பெரிய ஒரு பாரத்தை தூக்கி நம்ம தலையில வச்சிருக்கிறாங்க, இறங்கி விட்டா நமக்கு எவ்வளவு ராகத்தா இருக்கும், கைய காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருந்தான், எல்லாத்தையும் அவுத்து விட்டா எப்படி ராகத்தார், அந்த மாதிரியான மன ராகத்தை அவன் அடைகிறான். ரெண்டு விஷயம் கவனமா கேட்டுட்டே வாங்க, அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்த அறுக்குடைகள் யாருக்கு கிடைக்கும், ஒன்னு ஈமான், இரண்டாவது தவக்குல். வல்லதீன பெரும் பாவங்களை விட்டு விலகிக் கொள்கிறார்களோ, மூன்றாவது அல்லாஹ் தஆலா தடுத்த பெரும்பாவங்கள், பெரும்பாவங்கள் என்றால் எது, எந்த பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலோ மறுமையிலோ தண்டனைகளை எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, திருடுவதை போல, விபச்சாரத்தை போல, கொள்ளையடிப்பதை போல, இந்த மாதிரியான பெரும்பாவங்களை. வல் ஃபவாஹிஷ் நாலாவது தன்மை, அசிங்கமான ஆபாசமான மானக்கேடான செயல்கள், முறையற்ற அந்த உறவுகளை விட்டு யார் விளங்கிக் கொள்கிறார்களோ, நாலாவது. ஐந்தாவது, கோபப்பட்டால் மன்னித்து விடக்கூடியவர்கள். அப்ப நல்லவர்களுக்கு கோபமே வராது, நல்லா சொல்லல, கோபம் வரும் ஆனா மன்னிச்சிருவாங்க, நட்பை அவர்கள் தொடர்ந்து விடுவார்கள், துடித்துக் கொள்ள மாட்டார்கள், கோபம் வரும்பொழுது அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அஞ்சாவது, ஆறாவது, வல்லதீன ரப்பு சொன்னதற்கு கட்டுப்பட்டுவாங்க, அல்லாஹ் சொன்னதற்கு எது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு நீங்க முன்னாடி வச்சிருவீங்க ஆதாரத்தில், இது குர்ஆன்ல இப்படித்தான் இருக்கு, குர்ஆன்ல இருக்கா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவில் இருக்கா முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல அவர்கள் இதெல்லாம் திருக்கி ஓரத்தில் வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டான். இன்றைக்கு எப்படி மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்ட ஆலிம்சா, அதெல்லாம் இங்க பேசாதீங்க, நமக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு ஜமாத் இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு ஊர் முறை இருக்குல்ல, அதுதான் முதல்ல இஸ்லாத்துல, இஸ்லாத்தை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க மோலானா, இங்க கமிட்டி என்ன சொல்றது நீங்க பாக்கணும், அந்த இமாம் சார் காபிர்களுக்கு இமாமத்து பட்டார் அல்ல அல்லாஹ் பாதுகாப்பானார். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம், ரப்புக்கு பணிந்து விடக்கூடியவர்கள். ஆரா எனக்கிட்டே வாங்க, வஅகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள். அடுத்து எட்டாவது, வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், எது செஞ்சாலும் மஷூரா பண்ணி செய்வாங்க. எது செஞ்சாலும் அவர்கள் ஆலோசனை செய்து செய்வார்கள். தலைவர்கள் தங்களுக்குள்ளே, மக்கள் தங்களுக்குள்ளே, குடும்பம் தங்களுக்குள்ளே, சகோதரர்கள் தங்களுக்குள்ளே என்று ஆலோசனை செய்து செய்வார்கள். எந்த தலைவருடைய சமுதாய வழிகடும், எந்த சமுதாய எந்த தலைவன் தனது மக்களிடத்திலே ஆலோசனை செய்யவில்லையோ, எந்த குடும்பத்தின் தலைவன் தனது மக்களிடத்திலே ஆலோசனை செய்யவில்லையோ, மனைவியிடத்தில் ஆலோசனை செய்யும், பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்கணும், அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருந்தார், ஆலோசனையின்படி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. எத்தனையோ முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையின் அடிப்படையிலே தனது கருத்தையே மாற்றி இருக்கிறார்கள். உஹது சம்பவம் நஷ்டமாக இருந்தாலும் கூட அதிலும் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருப்பார். கந்தக்குடிய யுத்தத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆலோசனையின்படி செய்தார்கள், ஹுனைன் யுத்தத்திலே செய்தார்கள், பத்ர் யுத்தத்திலே செய்தார்கள். நம்பிக்கை அல்லாஹ் இந்த கட்டளையை கொடுத்திருக்கும் போது நாம் எல்லாம் எப்படி சொல்வதர்கள்? ஒரு அறிஞர் சொல்லும் பொழுது, முன்னாடி உள்ள காலத்தில் உள்ளவங்க, மனிதன் அவன் பாதிதான், எப்ப பிறருடைய ஆலோசனையை அவன் எடுக்கிறானோ அப்ப அவன் கம்ப்ளீட் ஆகிறான். நம்ம வந்து பாதிதான். நீங்க எவ்வளவு பெரிய பிஹெச்டியா இருக்கீங்க, டபுள் டி ஆறீங்க, டபுள் டி ஆறீங்க, அல்லது என்னென்னமோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி மேக்னெட்டா ஏதாவது இருந்துட்டு போயிடுங்க, எப்ப பிறருடைய நல்ல நல்ல ஆலோசனை செல்பவர்களோடு ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறாரோ அவர் கம்ப்ளீட் ஆகிறார். அடுத்து ஒன்பதாச்சா, ஒமிம்மாரதத்னாஹும் ஃபிர்கூர், நாம் அவர்களுக்கு கொடுத்ததை தர்மம் செய்வார்கள், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். பத்து, வல்லதீன இதா அஸாபஹுல் பகியுஹும் யன்தஸிரூன், அவங்க கோழையாகவும் இருக்க மாட்டார், அவர்கள் மீது யாராவது அத்துமீறினால் அதற்கு அவர்கள் பழியும் தீர்ப்பார்கள், அதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. தவறுக்கு தண்டனை அது போன்ற தவறு தான், அது போன்ற தவறு தான், முதல்ல செய்யறது தவறு, அதற்கு பிறகு செய்யக்கூடியது என்ன, அதற்குரிய தண்டனை. ஒரு கெட்ட செயலை செய்தால் அதற்குரிய தண்டனை அவர்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு சில நேரங்களில் நீங்கள் மன்னிக்கவும் வேண்டும். யார் மன்னித்து இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறாரோ அதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். இப்ப திடீர்னு காஃபிர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து முஸ்லீம்கள் மேல அத்துமீறிச்சு, இப்ப நம்ம பழி வாங்கணுமா இல்லையா, துணியணுமா இல்லையா, கோழையா போயிடக்கூடாது, அதுக்கும் தயாராகும். தயாராகி நிற்கும் பொழுது அவங்கள உள்ள ஒரு பெரியவங்க ஒரு கூட்டம் சேர்ந்து நம்மள்கிட்ட வர்றாங்க, இந்த மாதிரி எங்கள்ல உள்ள அறிவில்லாத வாலிபர்கள் தெரியாம செஞ்சிட்டாங்க, நமக்கு மத்தியில் எதுக்கு சண்டைக்கு, நம்ம பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவோம், அவங்கள நாங்கள் கண்டிக்கிறோம், இனிமே அந்த மாதிரி அத்துமீறாம நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க இணக்கத்துக்கு வரும். அதெல்லாம் விட மாட்டோம்டா, அச்சு வீட்டு வெட்டி விடுவா இல்லையா பாரு அப்படின்னு போலாமா? இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம். யார் பழிவாங்க நினைக்கிறீங்க, உங்களை அவர்கள் உங்கள் மீது அநியாயம் நினைத்த காரணத்தால் பழிவாங்க நினைச்சா அதுலயும் உங்கள் மேல குற்றம் கிடையாது. குற்றம் எப்பன்னு சொன்னா, மக்களுக்கு நீங்கள் முதலிலே அநியாயம் செய்தால், நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்தால், மக்களின் உரிமைகளை அத்துமீறினால் அப்போதுதான் குற்றம் இருக்கிறது. உங்கள் மீது யாராவது குற்றம் செய்தாலோ அத்துமீறினாலோ நீங்கள் அவர்கள் இணங்கி வரும்பொழுது அவர்களை மன்னித்து நீங்கள் பொறுமை காத்துவிட்டால் அது ரொம்ப வீரமான விஷயம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை அதாவது மூமின்களுடைய தன்மைகளை குறித்து சொல்லிவிட்டு திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை குறித்த விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். அதுல சொல்லிக்கிட்டே வரும் பொழுது திரும்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்யாவுடைய விஷயத்துக்கு வரும். இப்ப துன்யாவுடைய விஷயத்துல ரெண்டு இருக்கு, ஒன்று என்ன, செல்வம், செல்வத்துல காசு பணம், இன்னொன்னு குழந்தை செல்வம். இப்ப இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல இந்த சூரால சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்ன, அல்லாதான படைக்கிறான், அல்லாதான் படைக்கிறான், யாருக்கு அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை தருகிறான். இப்ப முந்தி எதை சொல்றான், அல்லாஹ் முந்தி சொல்றதுக்கு ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா, ஏஹபுலிமை முஸ்லிம்கள் பெண் பிள்ளைகளை வெறுக்க மாட்டார்கள், பெண் பிள்ளைகளை வெறுப்பவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். எப்படி முஸ்லிம்கள் பெண் பிள்ளைகளை வெறுக்க மாட்டார்கள். பெண் பிள்ளைகளை வெறுப்பவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க மாட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், மூணு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தர்பியத்து கொடுத்தா சொல்றதுக்கு ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு ரெண்டு தானே இருக்குது, யார சூழலா ரெண்டு குழந்தைதானே இருக்குது எனக்கு, பரவாயில்ல உனக்கும் சொல்றது சுல்ஹான. அந்த அம்மா பின்னாடி வந்து சொல்லுது, யாராவது எந்திரிச்சு ஒரு குழந்தை இருந்தா என்னன்னு கேட்டிருந்தா கூட ரசூலுல்லா அம்மான்னு சொல்லிருப்பாங்க. அல்லாஹ், அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் குழந்தையை அல்லாஹ் தருகிறான். நாடியவர்களுக்கு அல்லான் குழந்தையை தருகிறான். சில பேருக்கு ரெண்டுத்தையும் கலந்து கலந்து கொடுக்கிறான், சில பேருக்கு இரண்டையும் கலந்து கலந்து கொடுக்கிறான். நமக்கு எல்லாம் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் சொல்ல முடியாது, என்ன ரெண்டு இடம் நிப்பாட்டி இருக்கீங்களா என்னங்க? அல்லாஹ் பாதுகாக்க சகோதரர்கள், நான் இது ஆரம்பத்திலேயே இந்த அண்ணாமுடைய வசனத்துல பின்னாடி இருக்குது, நம்ம ஒன்றும் முடிக்கல, அந்த அண்ணாம அதுல இருக்குது. இந்த ஃபேமிலி பிளானிங் இருக்குது, முஸ்லீம்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, முஸ்லீம்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி டாபிக்கா வச்சுட்டு இப்ப முடிச்சிடும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவன் நாடியவர்களை மலடாக மாற்றிவிடுகிறான். ஆண்கள்ல பெண்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மாற்றி விடுகிறான். அப்ப இது யாருடைய கையில இருக்கு? அல்லாஹ் கையில இருக்கு. அதனால இப்ப பாருங்க, தவக்குலை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் துன்யாவை பத்தி சொல்றான், ரிஸ்கத்தை பத்தி சொல்றான். அப்ப முக்கியமான இந்த விஷயத்தையும் அல்லாஹ் கொண்டு வர்றான். இன்றைக்கு என்ன கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆகும், உனக்கு புள்ள பத்தில, உனக்கு பிள்ளை இல்ல, என்ன இன்னும் பிள்ளையே பிடிக்கலையா, நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா, அந்த டாக்டரை பாரு, இந்த டாக்டரை பாரு, அல்லாஹ்வுக்பர், இவங்க பண்ற டார்ச்சர் இருக்குது, அதுக்கு பயந்துகிட்டே வெளியே வராம போயிடுவாங்க நிறைய பொம்பளைக்கு. ஏன்னா எங்கேயாவது போனா கல்யாணம் ஆயிடுச்சா, ஆயிடுச்சு, எத்தனை மாசம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, புள்ள இருக்கா, புள்ள இல்ல, புள்ள இல்லையா, என்னடா இது, இந்த சமுதாயம் தான் பெரிய அளவுல மனிதர்கள் நீமானை பலவீனப்படும். உனக்கு என்ன அதை பத்தி, அல்லாஹ் அவனுக்கு பரக்கச்சியும், அல்லாஹ் அவனுக்கு துவா செய்ய மாட்டானோ, துவா கேளுங்க, அல்லாஹ் அவனுக்கு சாலிஹான குழந்தையை கொடுங்கள். அங்க ஒரு டாக்டர் இருக்காரு, அங்க போ, அதுக்கு மேல இன்னும் ஒரு வேற ஒரு கூட்டமா இருந்துச்சுன்னா அங்க ஒரு தர்கா இருக்கு, அங்க போனச்சுக்க, கண்டிப்பா உனக்கு புள்ள பிறந்துடும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு புள்ளையே இல்லாம இருந்துச்சு, அவங்களுக்கு யாரோ சொன்னாங்களா, அவங்க அந்த தர்காவுக்கு போனாங்கன்னா புள்ள பிறந்துடும். முடிச்சு ஏதாவது ஆகுமான மருத்துவ தேவை இருந்தா மருத்துவம் வாங்குறதுல தப்பு கிடையாது, ஆனா அதே மருத்துவ இந்த டாக்டர் வாங்குறது, அந்த சில பேர் சொன்னாங்க பாருங்க, அஜுனா 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் நீ பேசாம இந்த 5 லட்சம் ரூபாய் சதத்தா கொடுத்துருந்து அல்லா ரப்புல்லாலும் நின்று பேசாங்க. சதத்தாவை கொண்டு அல்லாவிடத்துல உங்களது துஆவை அங்கீகரிக்க தேடுங்கள். அதுக்காக வந்து மருத்துவத்துக்கு செலவழிக்கிறது நான் தப்புன்னு சொல்லல, அதுக்கு இப்படி சொல்லி பாக்கி விளங்கிறாங்க, அதுக்கும் ஓரளவு நியாயம் இருக்குதா இல்லையா, அதுல வேற இப்ப டெஸ்ட் டூபியா டபுள் டூபி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இல்லாத ஹராமில் போயிட்டு பெரும்பாலும் டெஸ்ட் டூபி டெஸ்ட் டெஸ்ட் பேபியா. இதுல கண்ணியத்துக்குரியவர்கள் முஸ்லீம்கள் ரொம்ப உஷாரா இருக்கு. பெரும்பாலான நமது மார்க் அறிஞர்கள் இதுக்கு அனுமதியை தரல. ஏன்னு சொன்னா இதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவருக்கு அந்த உயிரணுல குறைவு இருக்கிறதுனால தன்னுடைய நிபுணத்துவத்தை அவங்க பெருமையா மக்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டிய கண்டிப்பா இதுல கலப்படம் செய்யறாங்க. இன்னொரு ஆணுடைய விந்துவின் அந்த உயிரணுவை கொண்டுதான் இதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுல உள்ள அறிஞர்களை பல பேர் ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க. அது என்ன ஆகி போயிடுது, இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஹராமில் கொண்டு போய் விட்டுது, அதனால கவனமா இருக்கணும். அதனால அல்லாஹ் சுப்ஹான ஹுவத்தால கொடுத்ததை கொண்டு நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா மறுமைய திரும்ப நபிக்கு ஞாபகம் ஊட்டுகிறான், நபியே நாம் உமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் இருக்கிறதே இது ஒரு ரூஹ், இது ரூஹ், வகதாலிக அவஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, இது உள்ளத்துக்கு ஈமானுக்கு இது ஒரு உயிராக இருக்கிறது. நபியே உங்களுக்கு வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தது, அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இதை நாம் ஒளியாக்கி இதன் மூலமாக நாம் நாடிய நமது அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். நபியே நீங்க யார் தெரியுமா, இது அல்லாஹ் நபிக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். வஇன்ன கல தஹ்தீல ஸிராத்தி முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதைக்கு மக்களை அழைத்து செல்கிறீர்கள். இதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டு ஹதீஸ பின்பற்றினா குழப்பம் வந்துருங்கன்னு சொன்னா உனக்கு கட்டையால இருக்கும். குறிப்பா இந்த பிற விஷயத்துல இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் என்ன கணக்கு கணக்கு கணக்குன்னு சொல்லிட்டு மக்களை போய் முட்டாளாக்கிட்டு கடைசியில இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு. நீங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் ஹதீஸ், நீங்க முதல்ல குரானை பாருங்க, ஹதீஸ் எடுத்தாலே பிரச்சனைங்கன்னு சொன்னாங்க, ஹதீஸ் எடுத்தாலே குழப்பம், ஹதீஸ்னாலதான் 9 2 இருக்குதான், மஹாதல்லாஹ்,
எவ்வளவு பெரிய குஃப்ரான வார்த்தை.
அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நேரான பாதைக்கு மக்களை அழைத்துச் செல்கிறீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட பாதை? எந்த இறைவனுக்கு வான பூமியில் உள்ள அனைத்தும் சொந்தமானதோ அந்த அல்லாஹ்வின் பாதைக்கு மக்களை நீங்கள் அழைத்துச் செல்கிறீர்கள். அப்ப இதுக்கு மேல ஒருத்த நபியினுடைய ஹதீஸ பின்பற்றினா தவறுன்னு சொன்னாலோ அல்லது அது லாஜிக்கு ஒத்து வராது, அது குழப்பமாய் போயிடும், பிரச்சனை ஆயிடும் சொன்னா அவர் யார் மீது அபத்தம் சொல்கிறார்? அல்லாஹ் எந்த நபிக்கு சான்று வழங்கினானோ அந்த அல்லாஹ்வின் வார்த்தையின் மீது அவர் சந்தேகம் கொள்கிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.